நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். இந்தியாவில் திரைப்படங்களுக்கு வழங்கப்படும் விருதுகளில் குறிப்பிடத்தகுந்தது இந்திய அரசின் தேசிய விருதுகள். தமிழ் மொழியில் வெளியான மண்டேலா எனும் திரைப்படம் மூலம் இந்தியாவின் சிறந்த அறிமுக இயக்குனர் மற்றும் சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் எனும் விருதுகளை பெறுகின்றார் இயக்குனர் மடோன் அஸ்வின் அவர்கள். தனது முதற் படத்திற்காக இரட்டை தேசிய விருதுகளை பெறும் அஸ்வின் அவர்களை சந்தித்து உரையாடுகிறோம். அவரோடு உரையாடுகிறார்
ஓட்டடி தந்தாச்சில.
வணக்கம் மடோன் அஸ்வின் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
இப்ப மண்டேலாங்கிற படம் மூலம் இந்தியாவின் சிறந்த அறிமுக இயக்குனர், சிறந்த திரைக்கதை எழுத்தாளர் என்கிற விருதுகளை பெறுகின்றீர்கள். முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
தேங்க்யூ. தேங்க்யூ.
இப்ப எடுத்துலேயே இரட்டை தேசிய விருதுகள் இல்லையா, எப்படி உணர்கின்றீர்கள்? ஹவ் யூ ஃபீல்?
ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரெண்டு தேசிய விருது கிடைச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் முதல் படத்திலேயே கிடைச்சதுன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரம் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்திருக்கு. ஏன்னா முதல் படத்திலே நான் இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன். பேசிக்கா நான் படம் எடுக்கிறதுக்கு இப்பதான் நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு இது அவார்டு கிடைக்கும் போது இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரிதான் இருக்கு. நீ கரெக்டான பாத்துல போகணும், இன்னும் இன்னும் பெட்டரான படங்கள் கொடுக்கணும், சோசியலி ரெஸ்பான்சிபிளான படங்கள் கொடுக்கணும்ன்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதலா வந்திருக்கு. ஸோ நான் இந்த ரெண்டு அவார்டே அப்படிதான் பாக்குறேன்.
சரி, இப்ப மண்டேலாங்கிற படத்தை எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு வந்து விருதுகள் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. விருதுகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா?
இல்ல, அப்படி நாங்க எதிர்பார்க்கல. அப்படி படமாவும் நாங்க அந்த மாதிரி பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு அவார்டுக்குன்னு செப்பரேட்டா எடுக்கிற பிலிமா நாங்க பண்ணல. இது பேசிக்கா ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படமா தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை பிளான் பண்ணி பண்ணோம். ஏன்னா நாங்க படம் எடுக்க ஷூட் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து இந்த கோவிட் பிரச்சனை இல்ல அப்போ. ஸோ அது அப்போ இந்தியாவுக்கு வரல கோவிட். ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து தியேட்டரில் இது ரிலீஸ் ஆக போகுது, தியேட்டரில் எப்படி ஆடியன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த சீனுக்கு கை தட்டுவாங்க, இந்த சீனுக்கு சிரிப்பாங்க. ஸோ தியேட்டரில் சிஜியாக நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் அப்பட்டமாக தெரிஞ்சிடக்கூடாது, அது இன்னும் டீட்டெயிலாக அந்த சிஜி பண்ணணும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மிக்சிங் பண்ணும்போது நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அது தியேட்டருக்குனே பிளான் பண்ணி எடுத்த படம் அது. அது வந்து கடைசியா அது இந்த கோவிட் காரணங்களால அது ஓடிடியில ரிலீஸ் ஆக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஆனா எல்லா படங்களையும் நேஷனல் அவார்டுக்கு அனுப்புற மாதிரி தான் நாங்களும் அதை அனுப்பிச்சு வச்சிருந்தோம். ஆனா அது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
உங்க குறும்படத்தை தான் வந்து நீங்க மண்டேலாங்கிற ஒரு நீண்ட திரைப்படமாக இயக்குனீங்க அப்படிங்கிற மாதிரி வாசிக்கிறோம். எது இன்ஸ்பிரேஷன்? அதாவது இப்ப தமிழ்நாடு பொறுத்தளவுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, ஏன் வந்து சாதி தேர்தல்ங்கிற மாதிரியான ஒரு கரு உங்களை அதிகமாக கவர்ந்தது?
நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே வந்து ஒரு நாஞ்சில் நாடன் சாருடைய ஒரு சிறுகதையில இருந்து தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணேன். ஸோ அந்த கதையை அடாப்ட் பண்ணி பண்ணல. ஆனால் அந்த கதையை வாசிக்கும் போது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தோணும் இல்லையா, இது இது மாதிரி ஒரு ஐடியா பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்றது. ஸோ அப்படிதான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல அந்த கதையை வாசிச்சுட்டு, ஒரு இன்னாட்டு மன்னர்ன்ற கதை, அந்த கதையை வாசிச்சு அப்போ ஒரு ஓட்டுக்காக ஒரு ஊரை அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற தோணல் வந்து அதுல இருந்தா வந்துச்சு. ஸோ நான் அந்த ஷார்ட் ஃபிலிமே வந்து அந்த சிறுகதையை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த ஷார்ட் ஃபிலிமே நான் பண்ணேன். இந்த அந்த கதை மூலம் உருவான இன்ஸ்பிரேஷன் தான் இந்த அந்த ஷார்ட் ஃபிலிமும். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபீச்சர் ஃபிலிமா டெவலப் பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் கதையை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது தான்.
ஒன்று பண்ணுவோம், உனக்கு புதுசா பேர் வைப்போம்.
புதுசா பேரா? அப்படி பண்ண முடியுமா?
ஊர் தலைவர் ஒரு கையெழுத்து போட்டாலே போதும், உனக்கு புது பேர் வச்சு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு எல்லாமே வாங்கிடலாம். சரி நீயே சொல்லு, உனக்கு என்ன மாதிரி பேர் வேணும்?
கூப்பிட்டா திரும்பி பாக்குற மாதிரி ஒரு பேருங்க.
ரெடியா? காந்தி
செட்டாவல.
நேதாஜி? ரோஹித் சர்மா?
திரும்பல.
அஜித்குமார்?
திரும்பினா சா அடிச்சிருவா. வேற ஏதோ பேர் சொல்லுங்க.
அதர்வா, ஜெகபதி பாபு, திலீப் சார், கணபதி ஐயர், ஹுசேன் பாய், நேசமணி, மனோன்மணி, பிச்சமுத்து. மண்டேலா,
நல்லா இருக்கே.
அவர் யாரு?
அவரும் உன்ன மாதிரிதான்.
இவரும் நம்மள மாதிரி சவர பாட்டியா?
நீ எப்படி உன்னோட அடையாளத்துக்காக போராடுறியோ அத மாதிரி ஒட்டுமொத்த கருப்பின மக்களோட அடையாளத்துக்காக போராடினவர் அவரு.
இவர் எதுக்காக போராடினாரோ தெரியல, ஆனா ஆளு நம்மள மாதிரி சுருட்ட முடியோட கருப்பா கலையா இருக்காரு.
இனிமே உன் பேர் இதான், யாராவது உன்னை இழிச்ச வயன்னு கூப்பிட்டா என் பேரு நெல்சன் மண்டேலான்னு சொல்லு, சரியா?
இப்போ உங்க மண்டேலா பற்றிய அந்த திரைப்படத்தை எடுத்துக்கிட்டா, இப்போ நெல்சன் மண்டேலாவுக்கும் தேன்மொழிக்கும் காதல் வர்ற மாதிரி, அதை வந்து அப்படி அது இன்னும் ஆழமாக போகிற மாதிரி, அதில் கனவுல ஒரு டூயட் வர மாதிரி, அப்படியெல்லாம் கமர்ஷியல் சினிமாவுக்கான எல்லா வாய்ப்புகளும் அதில் இருக்கு. ஆனால் நீங்க அதை தவிர்த்துருக்கிறீங்க, என்ன காரணம்?
நாங்க அதை தவிர்க்கல, ஆக்சுவலா நாங்க அதை இன்னும் அழகா காமிச்சிருக்கோம் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சொல்லப்படாத ஒரு ரிலேஷன்ஷிப்பா, ஆப்வியஸ்லி அது வாயால சொல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பா அது இருக்குது. அது எண்ட்லயுமே வந்து அவன் வந்து அந்த அவன் சாக போறான்றப்போ அவ்வளவு அந்த பொண்ணு ஃபீல் பண்றா. அது கடைசியா வந்து உனக்கு காசு உனக்கு என்ன இப்போ உழைச்சு சாப்பிடணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு அவ ஏற்கனவே சொன்ன விஷயத்தையே வச்சு அவளுக்கு அந்த நாலு வெள்ள முடிக்கும் வந்து மை பூசி அவனை அதுக்கான அது அதை பூசினதுக்கு அப்புறம் அவனுக்கான அந்த உழைப்பான ஊதியத்தை கொடுக்கறான்றது அது ரொம்ப அழகான ஒரு 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 காதல் தான் எனக்கு தோணுது. அது நான் வந்து அது இன்னும் பெட்டரா தான் காமிச்சிருக்கேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.
இல்ல இல்ல பெட்டரா இல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல, கமர்ஷியலாக அதை கொண்டு போகல இல்ல நீங்க.
இல்ல எனக்கு வந்து எனக்கு கமர்ஷியல்ன்றது வந்து காசு பண்ணுச்சுன்னா அது கமர்ஷியல் அப்படிதான் எனக்கு தோணுது. இன்னொன்னு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போகும்போது ஆடியன்ஸுக்கு அது பிடிக்குது இது பிடிக்கல அப்படின்றதுதான் வந்து விஷயம். அப்போ வந்து நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான விஷயத்த ஒரு நல்ல சாங்கோட, ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற மாண்டாஜே வந்து ஒரு சாங்கோட ஏழை ஏழைன்னு ஒரு பாட்டோட தான் நாங்க காமிச்சிருப்போம். ஸோ நான் ஸ்டில் அது வந்து ஒரு பாட்டோட தான் நான் பண்ணியிருக்கேன், அது வந்து ரசிக்கிற மாதிரி ஒரு விஷயமா அதை பண்ணியிருக்கேன்னு தவிர எனக்கு இதுக்கும் கமர்ஷியலுக்குமான டிஃபரன்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படத்தை கொடுத்தா அது கமர்ஷியல் படம் தானே. அது வந்து நம்ம ஸ்டைல்ல யதார்த்தமா என்ன கொடுக்குறோமோ அதுதான் விஷயம்ன்றது எனக்கு தோணுது. ஸோ நான் அதை வந்து தெரியும்னா நாங்க இப்படி காமிக்கணும்னு நினைச்சதை கரெக்டா தான் காமிச்சோம், அதை மக்களும் என்ஜாய் பண்றாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
பேரழகி போகுதம்மோ ஒரு வாடாமல்லி.
மண்டேலா திரைப்படத்துல முன்பாதி வந்து எவ்வளவு யதார்த்தமா இருக்கோ அந்த அளவுக்கு பின்பாதியில இல்ல. பின்பாதியில வந்து அந்த முடிவுலையும் கூட யதார்த்தங்கிறத விட ஒரு கிராமத்துல எது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையாளன் என்ன நினைக்கிறானோ அவனோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி கதை நகருது, அது மாதிரி முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம். என்ன பதில்?
யதார்த்தம்ன்றது வந்து இப்போ இந்த கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே இந்த கதையே வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமான ஐடியா கிடையாது. இந்த கதையோட நான் நாட் சொல்றேன், அதாவது ஒரு ஒரு ஓட்டுக்காக ஊரே அடிச்சுக்குதுன்றது, ரெண்டு ஜாதியா பிரிஞ்சிருக்கிறாங்க அதுல எல்லாருமே வந்து இந்த ஜாதிகாரங்க ஃபுல்லா இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இந்த ஜாதிகாரங்க ஃபுல்லா இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, இதுல ஒரே ஒரு ஓட்டு மட்டும் தனியா தொத்தி நிக்குதுன்றது யதார்த்தமான விஷயமே கிடையாது. அது யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசியான விஷயம் தான், யதார்த்தத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது. அதை எவ்வளவுக்கு எவ்வளவு யதார்த்தமான திரைமொழியில சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு யதார்த்தமான திரைமொழியில சொல்லதான் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். சோ அப்படிதான் அந்த மொத்த படத்தையுமே நான் பாக்குறேன். இந்த மொத்த படமுமே ஒரு ஃபேண்டசியான ஒரு கதை தான், அது ஆக்சுவலி யதார்த்தத்தில் நடக்கிற கதை கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அந்த படமா முடியும் போதுமே வந்து இது யதார்த்தத்துல இப்படி நடக்காது, அவரை யாருமே கடைசியா கண்டுக்க மாட்டாங்க, அவன் வந்து அந்த ஒரு ஓட்டுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்றது காமிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எவ்ரி ஃபில்ம் ஹாஸ் டு கிவ் அ ஹோப் ஃபார் த ஆடியன்ஸ் எனக்கு தோணுது. ஸோ ஒரு படம் முடியும் போது கண்டிப்பா அதுல வந்து இது யதார்த்தத்தை தான் நான் காமிக்கிறேன் அப்படின்றது வந்து அது அது ஆடியன்ஸுக்கு என்ன ஒரு டேக்அவே இருக்காதுன்றதான் எனக்கு தோணுது. ஏன்னா அதுல ஆல்ரெடி யதார்த்தத்துல என்ன நடந்துட்டு இருக்கோ அதுதான் அவங்க வாழ்க்கையிலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது இல்லை இல்லை சினிமா அதை தாண்டி ஒரு விஷயம் நம்ம கிரையா ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அவங்க வந்து ஒரு இருட்டு அறையில உட்கார்ந்து இருந்து இவ்வளத்தையும் பார்க்கும்போது அந்த வேர்ல்டுக்குள்ள அவங்க போறாங்கல்ல. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ள நம்ம யதார்த்தத்தை மீறின ஒரு விஷயத்தை தான் நம்ம காமிக்கணும். அந்த யதார்த்தத்தை மீறின விஷயம் அவங்களுக்கு ஹோப்ஃபுல்லா அது அமைஞ்சதுன்னா அது ஒரு நல்ல சினிமா அப்படின்றதா எனக்கு தோணுது. ஸோ எனக்கு வந்து நான் என்னோட படங்கள் எல்லாத்துலயுமே அது வந்து ஒரு ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு விஷயத்தோட தான் அது முடியும் அப்படின்றது இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இனி பண்ண போற படங்களே அப்படிதான் இருக்கும், அது எண்ட் வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி எண்டா தான் இருக்கணும். ஸோ அதுக்கான எண்டிங் தான் அந்த படத்துல நாங்க பண்ணியிருக்கோம்.
உனக்கு எந்த சின்னத்துல ஓட்டு போடணுமோ இந்த சீலை எடுத்து அதுல குத்தி மடிச்சு அந்த பெட்டி உள்ள போட்டு.
அவ்வளவுதானா?
அவ்வளவுதான்.
இத போடுறதுக்கா ஜனங்க சலிச்சுக்கிறாங்க?
ஆமாடே,
ரெண்டு பேர் தான் நிக்கிறேன்னு
சொன்னியே. ஆமா,
மூணாவது நிக்கா எனக்கு காசே கொடுக்கலையே.
மூணாவதா? இல்ல, அது நோட்டால
நோட்டாவது கோட்டாவது காசு கொடுத்தாதான் ஓட்டு. நான் எலெக்ஷன் போயிட்டு இருக்கும் போது என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு கூடாது சொல்லிட்டேன்.
சரி, நீ போடு.
சரி, இப்போ மண்டேலா படத்துல கூட எந்த காட்சி வந்து இயக்குனருங்கிற அளவில் உங்களுக்கு ஒரு கடினமாக அல்லது சவாலாக இருந்தது?
இல்லை, எல்லா காட்சிகளுமே கடினமான காட்சிகளாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த மக்களும் சரி, அந்த சுற்றி நிற்கிற க்ரௌடாக நம்ம ஊரே காமிக்கிறது எல்லாமே வந்து நடிச்ச நடிகர்களை தாண்டி மிச்சம் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் கிடையாது. உங்களை எல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணணும்ன்றது வந்து ஒரு கடினமான விஷயமா தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. ஸோ எனக்கு வந்து கடினமான காட்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லா காட்சிகளுமே அந்த மாதிரி கஷ்டமா எடுக்கிற காட்சிகளா தான் இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய க்ரௌடா இன்வால்வ் ஆகுது, ஒரு பெரிய நிறைய பேர் நடிக்கிறாங்க ஒரே சீன்லன்ற வர்றப்பதான் அது வந்து காட்சி வந்து கொஞ்சம் கடினமான காட்சியா இருக்கும். எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒரே ஆலமரத்து கீழதான் நடக்குது, ஆனா நிறைய விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்தையுமே கோர்வையா எடுத்து வந்து கடைசியா அதை முடிக்கணும்ன்றது ஒரு கடினமான விஷயமா தான் இருக்கு. அதுக்கு நிறைய நாள் ஷூட் பண்ணோம், அந்த கிளைமேக்ஸ் மட்டுமே நிறைய நாள் நாங்க ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட 4-5 நாள் ஷூட் பண்ணோம் அந்த கிளைமேக்ஸ் மட்டுமே. ஸோ ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள நடக்குதுன்றப்போ அது வந்து ஷூட் பண்றது கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா அதுல ஒரு பெரிய க்ரௌட் இன்வால்வ் ஆகிருக்குன்றதும் சரி, எல்லாருமே அதுல கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருந்துச்சு.
நீங்க தொட்டிருக்கும் கதை மாந்தர்கள் எல்லாம் வந்து கிராமத்து மனிதர்கள் இல்லையா? பொதுவா அது மாதிரியான மனிதர்கள் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்க தான் விரும்புவாங்க. ஆனா துரதிருஷ்டவசமாக நீங்க சொன்னது மாதிரி இப்ப மண்டேலா படம் வந்து ஓடிடி தளத்துல தான் வெளியிட முடிஞ்சது. அது கவலையா இல்லையா உங்களுக்கு? அது நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி இல்ல?
ஆமா, அது கவலையா தான் இருந்துச்சு அது. ஏன்னா வந்து அது முதல் படம், எல்லா இயக்குநர்களுமே எதிர்பார்க்கறது ஒரு ஒரு தியேட்டர்ல ஆடியன்ஸ் பார்த்து அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம இந்த இடத்துல கைத்தட்டுவோம் நினைச்சா கைத்தட்டுவாங்களா, இந்த இடத்துல நம்ம அவங்க சிரிப்பாங்க என்ஜாய் பண்ணுவாங்க, இந்த இடத்துல அவங்க எமோஷனலி ஃபீல் பண்ணி அழுவாங்கன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒன்று பண்றோம் இல்லையா, அது வந்து அது நிஜத்துல பாக்குற சந்தோஷம் வந்து அதுக்கு ஈடே கிடையாது. அது வந்து எங்களுக்கு கிடைக்கல, அது கிடைக்காம போயிடுச்சு. ஆனா வந்து அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம அது ஓடிடில ரிலீஸ் ஆனது ஒரு விதத்துல பிளஸ்ஸா இருந்துச்சு. ஏன்னா கதை மாந்தர்கள் வந்து இந்த யதார்த்த மனிதர்களா இருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆகுறதுக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்துச்சு. இப்ப நீங்க ஆஸ்திரேலியால இருந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்களுமே அந்த படத்தை பாக்குறதுக்கு அந்த நெட்ஃபிளிக்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குல்ல, அதுக்கு கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் அமைஞ்சிருக்கு.
நாளை இயக்குனர் தொலைக்காட்சி உங்க நுழைவாயில் அப்படிங்கிற மாதிரி நான் வாசித்திருக்கிறேன். சரி, இப்ப தமிழ் திரைத்துறைங்கிறது ஒரு இரும்பு திரை, ஏன் எளிதாக நுழைய முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு கடலோர கரையிலிருந்து வந்த அஸ்வினால் திரையில் நுழைந்து வெற்றியும் பெற முடிகிறது, அந்த சீக்ரெட் ரகசியம் என்ன சொல்லுங்களேன்?
அது ரகசியம் இல்ல, ஆக்சுவலி வந்து இரும்பு திரைன்னு நீங்க சொல்றது வந்து ஒரு காலத்துல இருந்துச்சுன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப்டர் த ரைஸ் ஆஃப் டிஜிட்டல் மீடியா அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி, இப்ப எல்லார் கையிலயும் ஒரு டிஎஸ்எல்ஆர் இருக்கு, ஒரு ஒரு நல்ல கேமரா இருக்கிற ஒரு மொபைல் போன் இருக்கு. இந்த மொபைல் போன் போதும் நீங்க ஒரு படம் எடுக்கிறதுக்கு. ஐபோன்லயே வந்து இப்ப படம் எடுத்து தியேட்டர்லயே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கிற டைம்ல வந்து எனிபடி ஹூ ஹேஸ் ஆக்சஸ் டு அ மொபைல் போன் கேன் மேக் அ மூவி. நீங்க அது வந்து ஒரு படமா எடுத்து அதை வந்து ஒரு ப்ரொடியூசருக்கோ ஒருத்தருக்கோ போட்டு காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்கு. ஸோ முன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் ஒர்க் பண்ணி வந்துதான் நம்ம அது மூலமா தான் கான்டாக்ட் பிடிச்சி பண்ணணும்ன்ற ஐடியா இப்போதைக்கு இல்லை. இன்னொன்னு திரைத்துறையில அது ரொம்பவே மாறி இருக்கு. இப்போ ஒரு இடத்துல நீங்க கதை சொல்ல போறீங்க அப்படின்னா வந்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கூகுள்ல போட்டிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட டைரக்டா மீட் பண்ணி ஒரு பவுன் ஸ்கிரிப்டா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ஒரு பவுன் ஸ்கிரிப்டா அவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்லலாம். எல்லா நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, படிக்கிறாங்க ஸ்டில். அதுல இருந்து செலக்ட் பண்ணி நல்ல கதைகள் இருந்தா கூப்பிட்டு அவங்கள வந்து நீங்க எனக்கு ஒரு 1 மினிட்க்கு ஒரு சின்ன பைலட் மாதிரி எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த பைலட்ட எடுக்க நம்மளால் நமக்கு தெரியுது பைலட் எடுக்க முடியுது அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா படம் கொடுக்குறாங்க. அப்படி படம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து லோகேஷ் கனகராஜ் தான். ஏன்னா அவர் இன்னும் அவரு படம் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் தான் பண்ணியிருந்தாரு. அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் வந்து போட்டு காமிச்சு இது இது என்னால பண்ண முடியும், நான் இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்கேன், இதை படிச்சு பாருங்கன்னு சொல்லிதான் அந்த கதை உருவாகி மாநகரம்னு ஒரு படம் பண்ணார். டேலண்ட் இருந்தா போதும், கண்டிப்பா வந்து இங்க இருக்கிற கான்டாக்ட்ஸ் டெவலப் பண்றதோ அது வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா எங்களுக்கு வந்து நாங்க பண்ணும்போது நாளை இயக்குனர்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு, அதை நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது மூலமா நாங்க வந்து ஒரு பெரிய பிராக்டிஸ் இருந்துச்சு. ஏழு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது வந்து நம்ம எழுதுறதுக்கும் சரி படம் எடுக்கிறதுக்கும் சரி ஒரு பிராக்டிஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அது பண்ணும்போது. ஆனா நம்ம அதை நாளை இயக்குனர்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்கு, யார் வேணா அதை பண்ணலான்ற அந்த சூழ்நிலை இப்போ கிரியேட் ஆயிருக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்ட.
அஸ்வின்ங்கிற மாதிரியான ஒரு இயக்குனர் எப்படி பிற இயக்குனரிடம் மாறுபடுகிறார்?
இல்ல அது சத்தியமா எனக்கு தெரியலங்க. எனக்கு நான் எனக்கு எப்படி படம் எடுக்க தெரியும்ன்றது மட்டும் தான் எனக்கு தெரியும். இது கம்பாரிசனுக்கெல்லாம் அங்க இயக்குனர்களுமே ஒவ்வொரு இயக்குனர்கள் இருந்து மாறுபடதான் செய்யும். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திரைமொழி இருக்கு, அது வந்து அவங்களோட லைஃபை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அவங்க எப்படி வளர்ந்தாங்க எப்படி இது பண்றாங்களோ அதுதான் நமக்கு ஆர்ட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. ஸோ லைஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆர்ட்ல. ஸோ ஒவ்வொருத்தரோட தனித்துவமும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையோட தனித்துவமும் கண்டிப்பா அவங்களோட அவங்கவுங்க கலையில ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி நான் மட்டும் இல்ல, எல்லா இயக்குனர்களுமே தனித்துவமான இயக்குனர்கள் தான்.
சரி, எத்தகைய படைப்புகளை வந்து நாங்க உங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் சொல்லுங்க.
நல்ல சோசியலி ரெஸ்பான்சிபிள் படைப்புகள் இருக்கும். சோசியலி ரெஸ்பான்சிபிள்னா நான் வந்து ஒரு ஒரு கருத்தை சொல்லும் போது நல்ல நல்ல கருத்தாவே ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் தாட் உள்ள ஒரு கருத்தா படங்கள்ல இருக்கணும்ன்றது மட்டும் நான் குறிக்கோளா வச்சிருக்கேன். அது கண்டிப்பா இருக்கும். அதே நேரம் வந்து எனக்கு எல்லா ஜான்ர ஆஃப் ஃபிலிம்ஸும் ட்ரை பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அது வந்து எல்லா ஜான்ர ஆஃப் ஃபிலிம்ஸ்லையும் படங்கள் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்ன்றது ஒரு ஆசை இருக்கு. அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். இன்னொன்னு, மக்களுக்கு பிடிச்சமான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கதை சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அந்த படத்தை ஒரு 2 மணி நேரம் பாக்குறேன்னா அதை நான் என்ஜாய் பண்ணி பாக்கணும் அப்படின்றது அது கண்டிப்பா அது எல்லா படங்கள்லயும் இருக்கும். சோ இது மூணும் வந்து கண்டிப்பா நான் இனிமே எடுக்க போற எல்லா படங்கள்லயும் அது கண்டிப்பா இருக்கும்.
இப்ப என்ன படத்தை இயக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லுங்களேன்.
இப்போ இன்னும் இயக்க ஆரம்பிக்கல, இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். மாவீரன் சொல்லி ஒரு படம், சிவகார்த்திகேயன் சார் ஹீரோவா நடிக்கிறாரு. டைட்டில் டீசர் இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்கோம் கொஞ்ச நாள் முன்னாடி. சோ அந்த படத்தோட வேலைகள் தான் போயிட்டு இருக்கு இப்போ.
மிக்க நன்றி மடோன் அஸ்வின். அதாவது இப்பவே நீங்க வந்து இரட்டை விருதுகள் பெற்று வந்து உச்சம் தொட்டிருக்கிறீங்க, மேலும் பல விருதுகள் பெறுவீர்கள், மேலும் உச்சம் தொடுவீர்கள்ங்கிற மாதிரி வாழ்த்தி SBS தமிழ் ஒலிபரப்பின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.